إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب سرقهم அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் பெரிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி அவர்களது உத்தம தோழர்கள் தாபேயங்கள் சபா தாபேயங்கள் என எல்லா முஸ்லீம்கள் மீதும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. மனிதர்களாகிய நாம் பல்வேறு நிலைகளை கடந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கடந்து வந்த அந்த நிலைமைகளையும் நாங்கள் சந்திக்கப் போகின்ற எங்களுடைய அடுத்த கட்ட நிலைமைகளையும் எங்களுடைய இறுதி முடிவு என்ன என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொரு நிலைமையிலிருந்து அடுத்த கட்ட நிலைமையை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்று எங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்திலே ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையிலே நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு இந்திரிய துளியாக நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு இரத்தக்கட்டியாக, அதற்கு பிறகு சதைத்துண்டாக, அதற்கு பிறகு ஒரு சிறு குழந்தையாக, அதற்கு பிறகு சிறுவர்களாக வாலிபர்களாக, அப்படியே வந்து நாங்கள் திருமணம் வருகின்ற பொழுது ஒரு மாப்பிள்ளையாக, எங்களுடைய வயது முதிரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வயோதிபராக, ஒரு கிழவராக, நாங்கள் மரணித்ததற்கு பிறகு ஒரு மையத்தாக, இப்படி எங்களுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டே செல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். யாரும் நான் இருக்கக்கூடிய அதே நிலைமையிலே நிரந்தரமாக தொடர்ச்சியாக நான் இருப்பேன் என்று யாருக்கும் சவால் விட முடியாது. ஒவ்வொரு கட்டத்திலிருந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு அல்லதி கலகக்கும் மின் லஅபி, அல்லாஹு தஆலா தான் உங்களை பலஹீனத்திலிருந்து படைத்தான். அந்த பலஹீனத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாலிபத்தை, அந்த சக்தியை அல்லாஹு தஆலா தந்தான். மீண்டும் அந்த வாலிபம், அந்த சக்திக்கு பிறகு மீண்டும் அதே மனிதன் பலஹீனத்தை நோக்கி அவன் பயணிக்கிறான். அல்லாஹு தஆலா அப்படி ஆக்கி விடுகிறான். அதே போன்று அவர்கள் நரை விழுந்த ஒரு நிலையிலே புதியவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்று சூரத்துர் ரூம் எனும் அத்தியாயத்தின் 54வது வசனத்திலே அல்லாஹு தஆலா. எனவே எங்களுடைய திடகாத்திரமான குருக்கேறிய அந்த வாலிப வயது என்பது இரண்டு பலவீனங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது குழந்தை பருவம், அந்த நேரத்திலே எங்களுடைய உடல் மிக மிக பலவீனமாக காணப்படும். அதே போன்று எங்களுடைய வாலிபத்திற்கு பிறகு 40 வயது 50 வயதை தாண்டியதற்கு பிறகு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையும் பலவீனம் கடைசியிலே கூடுதலான காலம் வாழ வைக்கப்படுபவர்கள் மீண்டும் குழந்தைகளை போன்று ஆகிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இரண்டு பலவீனங்களுக்கு மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு சில சக்திகளோடு, ஒரு சில தைரியங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு மனிதன் 60 வருட காலம் வாழ்கின்றான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு 30 வயதுதான் அவன் ஒரு வாலிபனாக, ஒரு திடகாத்திரமான மனிதனாக அவன் இருக்கிறான். சில நேரத்திலே சிலருக்கு அதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அவதானிக்கிறோம். அந்த 30 வருடத்திலும் ஒரு மனிதன் 10 வருடங்களை தூங்கியே கழித்து விடுகிறான். எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு குறிப்பிட்ட கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தையும் மறுமையும் எங்களால் ஒப்பிட முடியாது. ஒப்பிடுவதற்கு மறுமை என்பது அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அது எல்லையற்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தையும் அந்த மறுமையையும் நாங்கள் ஒப்பிடுவதற்கு இந்த உலகம் தகுதியே கிடையாது. இதற்கு இடையிலே இன்னொரு ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தயார்படுத்தி இருக்கிறான். அதுதான் நாங்கள் மரணித்ததற்கு பிறகு மறுமை நாள் நிகழும் வரைக்கும் தாருல் பர்சக் என்கின்ற அந்த மன்னரையின் வாழ்க்கையிலே நாங்கள் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம். அந்த காலத்தையும் நாங்கள் இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலகம் படுதோல்வி அடைந்துவிடும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை படுதோல்வியை அடைந்துவிடும். காரணம் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிப்பதை விடவும் மண்ணறையிலே அதிக காலம் ஜீவிக்கப் போகிறோம். தனிமையின் அந்த வீட்டிலே நாங்கள் அதிக காலம் வாழப்போகிறோம். யாருடைய எந்த விதமான ஒரு துணையும் இல்லாமல் அந்த நேரத்திலே நாங்கள் வெறுமனே எங்களுடைய தண்டனையாக இருந்தால் தண்டனையும், சுகமாக இருந்தால் அந்த சுகத்தை நாங்கள் காணப்போகிறோம். மன்னரை வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மன்னரை வாழ்க்கை தான் அதிகூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஏனென்றால் மறுமை நாள் வரைக்கும் அந்த மனிதன் மன்னரையிலே வாழப்போகிறார். இந்த மன்னரையை நோக்கிய ஒரு பயணத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு அந்த பயணம் இன்னும் தொடர வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொரு நிலைமைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே நாங்கள் தனிமையிலே சந்திக்கக்கூடிய அந்த மன்னரையின் வீட்டை பற்றி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சில விடயங்களை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். ஒரு மனிதனை அவன் மரணித்ததற்கு பிறகு அவனை கொண்டு அந்த தனிமையின் வீட்டிலே வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவன் யாராக இருந்தாலும் முதலாவது அந்த கபர் அவனை நெருக்கிவிடும். எப்படிப்பட்ட ஒரு சஹாபியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை வைத்தவுடன் இவருடைய கபர் இவரை நெருக்குகிறது என்றார்கள். அவர்கள் யார்? ஸாது இப்னு மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய ஒரு தியாகி. அவர்களுடைய அந்த மனசின் காரணமாக அல்லாஹ்வுடைய அரிசியை நடுங்கியது. அவர்களுடைய மரண இறுதி கிரியையிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி சுமார் 70,000 மலக்குகள் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு சஹாபியாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய மன்னரையிலே அவர்களை வைத்தவுடன் பூமி அந்த மன்னரை ஒரு நெருக்கு நெருக்கியது என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நெருக்குதலுக்கு அப்பால் மனிதர்களெல்லாம் அடக்கிவிட்டு சென்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய இரண்டு மலக்குமார்கள் வந்து அந்த மனிதனிடத்திலே கேள்விகளை கேட்க இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்களிடம் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலை எடுத்து கொடுப்பதற்கு இதுதான் அதற்குரிய பதில், இதனை நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு கூட பக்கத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி மூன்றே மூன்று கேள்விகள், மிக இலகுவான கேள்விகள். எங்களுடைய சிறு பிள்ளைகளை அழைத்து அந்த கேள்விகளை கேட்டால் கூட பதில் சொல்ல முடியுமான கேள்விகள். ஆனால் அந்த இடத்திலே பதில் சொல்ல வேண்டும், அந்த இடத்திலே பதில் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும். அவர்கள் என்ன கேள்விகளை கேட்பார்கள்? மன் ரப்பு, உங்களுடைய ரப்பு யார்? ஒமா தீனும், உங்களுடைய மார்க்கம் என்ன? மன் நபியும், உங்களுடைய நபி யார்? இந்த மூன்று கேள்விகள் தான். இந்த மூன்று கேள்விகளையும் இப்பொழுதும் எங்களிடையே யாரிடத்திலே கேட்டாலும் அவர்களிடத்திலே பதில் பணி பணியிரண்டு வந்துவிடும். நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். திரு பிள்ளைகளிடத்திலே கேட்டால் கூட அதனை அவர்கள் உடனே சொல்லிவிடக்கூடிய நிலைமையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் யார் அந்த பதிலை சொல்லுவார்? யாருக்கு அந்த பதிலை சொல்ல முடியும்? எவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை தன்னுடைய எஜமானாக ஏற்றி அவனுக்கு முழுவதும் அடிபணிந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய ரப்ப அல்லாஹ் என்று சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட தயார் இல்லை. ஐந்து நேரம் அல்லாஹ் தஆலா பள்ளியை நோக்கி வாருங்கள், தொழுவதற்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற அந்த அழைப்போத்தை கேட்டும் அதற்கு பதில் கொடுக்க தயார் இல்லை. வாரத்திலே ஒரு ஜும்மா, அந்த ஜும்மாவுக்கு கூட பெயர் பட்டியல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, பெயர் பட்டியல் எழுதப்படக்கூடிய அளவுக்கு அதிலே நேரத்தோடு வருவதற்கு நாம் தயாரில்லை. இவ்வாறான சூழ்நிலையிலே அந்த கேள்விகளுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்லப் போகிறோம்? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையையும் நடைமுறைப்படுத்தியவன் தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். அதே போன்று உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்நிய கலாச்சாரங்களையும் அந்நிய மத சடங்குகளையும், அது திருமணம் என்றால் கூட, ஏனைய மார்க்க விடயங்கள் என்றால் கூட, அவைகளை கணக்கெடுக்காமல் அந்த அந்நிய கலாச்சாரத்தையே அடியொட்டி பின்பற்றக்கூடியவர்கள் என்னுடைய தீன் இஸ்லாம் என்ற அந்த இடத்திலே பதில் சொல்ல முடியுமா? ஒரு காலம் முடியும். அதே போன்று அவர்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, உங்களுடைய நபி யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக ஏற்று, அவர்களை முன்மாதிரியாக ஏற்று, அவர்களுடைய சொல் செயல் விடயங்களிலே அவர்களை யார் முழுமையாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் அந்த இடத்திலே என்னுடைய வழிகாட்டி, நான் பின்பற்றிய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அவருக்கு பதில் சொல்ல முடியும். இப்படி நடக்காதவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கோ அவனுடைய தூதருடைய கட்டளைகளுக்கோ மார்க்க விடயங்களுக்கோ எவ்விதமான கணக்கையும் செலுத்தாதவர்கள் நாளுக்கு நாள் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற விஷயங்களிலே பிற்போக்காக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி அந்த இடத்திலே அவர்கள் பதில் சொல்லப் போகிறார்கள்? ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி இவைகளை எல்லாம் ஏற்று நடக்கக்கூடியவரை பொறுத்தவரையிலே அவர் பதில் சொல்லுவார். ஒவ்வொரு கேள்விக்கும் அவருடைய வாயிலிருந்து தெளிவான பதிலை கொடுத்து விடுவார். அந்த பதிலை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார், என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான், என்னுடைய அடியானுக்கு அந்த மன்னரையிலே நீங்கள் சுவனத்தின் விரிப்பை விரித்து விடுங்கள், சுவனத்தை நோக்கி ஒரு வாயிலை அவரை நோக்கி நீங்கள் திறந்து விடுங்கள், சுவனத்தின் ஆடைகளிலே உள்ள ஆடைகளை நீங்கள் அவருக்கு அணிவித்து விடுங்கள் என்று அவர் சொல்லுவார். உடனே அவருக்கு அப்படி செய்யப்படும். அவர் அந்த இடத்திலே புது மாப்பிள்ளையை போன்று அவர் தூங்குவார். பயா தீஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா வ யுக்தஹு லஹு ஃபீஹா மத்தபஸரி, அவருக்கு சுவனத்திலிருந்து அதனுடைய நறுமணங்களும் அதே போன்று நல்ல சுகமான காற்றும் வீசிக் கொண்டிருக்கும். அவர் அதிலே தூங்குவார். அவருடைய மன்னரை பொறுத்தவரை அவருடைய பார்வையின் தூரம் எந்த அளவு செல்கிறதோ அந்த அளவு அது விசாரமாக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே நேரத்தில் இதே மூன்று கேள்விகளை ஒரு சிலரிடத்திலே கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் அந்த முறையிலே அவர்கள் நடக்கவில்லை, அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார்கள். இந்த உலகத்திலே எவ்வளவுதான் அதனை அறிந்து வைத்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அது சரியாக நடக்காததன் காரணமாக அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பதில் சொல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார், இந்த அடியான் பொய் சொல்லிவிட்டான், இவனுக்கு நெருப்பினால் ஒரு விரிப்பை விரியுங்கள், நெருப்பின் ஆடை நீங்கள் அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தை நோக்கி ஒரு வாயிலை நீங்கள் அவனை நோக்கி திறந்து விடுங்கள், அவனுக்கு அந்த நரகத்தில் இருந்து சூடான காற்றும் அதே போன்று துர்நாற்றம் வீசக்கூடிய நச்சு காற்றும் அது வீசிக்கொண்டே இருக்கும், அவனுடைய கபர் அவனை நெருக்கும் எந்த அளவென்றால் அவனுடைய ஒரு பக்க விலா எலும்பு இன்னொரு பக்கத்திலே உள்ள விலா எலும்போடு அப்படியே பின்னி பிணைகின்ற வரைக்கும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவர்கள் யார்? அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹினுடைய தீனை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாமல், அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் பொறுப்போக்காக அலட்சியமாக இருந்தவர் இவர்கள் தான். இத்தகைய நிலைமையில் அந்த மன்னரையிலே அவர்கள் சந்திக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறகு இந்த பதில் சொல்லாத இந்த மனிதனை பொறுத்தவரையில் சும்மை அந்த மனிதனை நோக்கி ஒரு பார்வை தெரியாது, அதே போன்று ஊமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அவர் மீது சாட்டப்படும், அவரோடு பெரிய ஒரு சுத்தியலும் இருக்கும். அந்த சுத்தியலை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சுத்தியலை எடுத்து ஒரு மலையை அடிப்பாரே ஆனால் அந்த மலை அப்படியே மண்ணோடு மண்ணாக மாறிவிடும், அவ்வளவு உறுதியான ஒரு சுத்தியல் அந்த சுத்தியல் அவரோடு இருக்கும். அவர் பதில் சொல்லாத இந்த மனிதனுக்கு பயமுறிபுதன் ஒரு அடி அடிப்பார், அந்த அடியினுடைய சத்தமும் அந்த அடியின் காரணமாக அந்த மனிதர் கூக்குறக்கூடிய அந்த சத்தமும் விளக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்துக்கெல்லாம் கேட்கும் இல்லத்தலை, அது மனிதர்களுக்கும் ஜின்னுக்கும் கேட்காது என்று அல்லாஹ் அல்லாஹுத்தாலா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தின் தற்காலிக ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் மூழ்கி போயிருக்கிறோம். எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோம். அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நாங்கள் ஒருவரும் தயாராக வேண்டும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இந்த மன்னரை பொறுத்தவரையிலே இது மாத்திரம் தண்டனை கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இரண்டு மலக்குமார்கள் வந்து அவர்களை அழைத்து சென்று அந்த மன்னரையிலே நடக்கக்கூடிய இன்னும் சில தண்டனைகளை பற்றி அவர்களுக்கு காட்சியாக அப்படியே காட்டினார். அந்த காட்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 7047 இந்த இலக்கத்திலே நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். இதிலே ஒரு மனிதரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். நாங்கள் அந்த இடத்திலே ஒரு மனிதரை நோக்கி வந்தோம். அவர் சாய்ந்திருந்தார். அவருக்கு அருகாமையிலே இன்னொரு மனிதர் பெரிய ஒரு பாறாங்கல்லோடு நின்று கொண்டிருந்தார். பாறாங்கல்லை வைத்திருந்தவர் படித்திருந்தவருடைய தலையின் மீது அந்த கல்லை அப்படியே தூக்கி எறிந்து விட்டார். அவருடைய தலை அந்த கல் பட்டவுடன் அப்படியே தப்பையாகி விடுகின்றது. அந்த கல் உருண்டோடுகிறது. அந்த வீசிய மனிதர் அந்த கல்லை பின்தொடர்ந்து சென்று அந்த கல்லை எடுத்துக்கொண்டு மீண்டும் வருகிறார். வந்து பார்ப்பதற்குள் அவருடைய தலை சரியாகி விடுகிறது. மீண்டும் அவர் அந்த கல்லை அவருடைய தலையிலே போடுகிறார். அவருடைய தலை தப்பையாகிறது. இந்த கொடூரமான காட்சியை கண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், இது என்ன ஒரு காட்சி? இது யார்? இவர்கள் எல்லாம் யார்? இவர்களுக்கு என்ன தண்டனை? ஏன் இவர்களுக்கு இவ்வாறான ஒரு தண்டனை என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில், ஃபஇன்னஹு யாக்ஃதுல் குர்ஆன் அதை கொண்டு குரானின் ஏனைய சூராக்களை எல்லாம் இவர் அறிந்து வைத்திருக்கிறார். இவருக்கு தொட முடியும். ஆனால் இவர் தொழாமல் அந்த தொழுகையிலே சந்தர்ப்பத்திலே தூங்கிக் கொண்டிருந்த மனிதர் அவருக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே பதில் சொல்லப்பட்டது. தொழுகை விசேடமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் பஜ்ர் தொழுகை. இந்த பஜ்ர் தொழுகையை எடுத்துக்கொண்டால் எங்களிலே 120 பேர் அல்லது 130 பேர்கள் தான் சரியாக அந்த நேரத்திலே அந்த தொழுகைகளை நிறைவேற்றுகின்றனர். அவர்கள் சர்வ சாதாரணமாக தூங்கி விடுகிறார்கள். இமாம் ஜமாஅத்துக்கு அந்த தொழுகைக்கு வருவது கிடையாது. அந்த தொழுகை விஷயத்திலே மிக கடுமையான கொடுப்போக்கு இந்த சமூகங்களுக்கு மத்தியிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த தண்டனையை பாருங்கள். அல்லாஹுத்தாலா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறோம். பெரிய ஒரு பாறாங்கல் ஒரு தலையிலே போடப்பட்டு அது அப்படியே தப்பையாகிவிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் எப்படியான ஒரு வேதனையை அனுபவிப்பான் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முக்கூட்டியே எங்களுக்கு எச்சரித்திருக்கக்கூடிய விடயம். அந்த எச்சரிக்கைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம். வாழ்க்கை என்றால் இந்த உலகத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதை சரியாக விளங்கிக் கொண்டு இந்த உலகத்தை தியாகம் செய்து மறு உலகத்திற்கு தயாராகக்கூடிய அந்த நிலைமையைத்தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டுமே ஒழிய அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய, ஒரு சிறிய காலம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக எங்களுடைய 24 மணித்தியாலையும் செய்யும் அதற்காக செலவழித்துக் கொண்டு அதற்காக யோசித்து அதற்காக பாடுபட்டு அதற்காக தயாராகி எல்லாம் சம்பாதித்ததற்கு பிறகு திடீரென்று கண்ணை மூடுவதை விடவும் நாங்கள் சிந்தித்த அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரினுடைய வேதனைகள் தொடர்பாக கண்ட இன்னும் சில காட்சிகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா சுபா தொழுகைக்கு பிறகு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன்.